நீங்கள கேட்டிருக்கிறதுங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாய எஃப்எம்ங்க. பண்பலை 107.4 அலைவரிசையில் கேட்குறீங்க.
வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது ஃபுட் பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை பைகளில் எப்படியெல்லாம் அடைக்கலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் முனைவர் வீரணன் அருண் கிரிதாரி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வீரணன் அருண் கிரிதாரி. நான் இணை பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட அறுவடை பின் நேர்த்தி செய்தல் தொழில்நுட்பத்துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி பேச போகக்கூடிய தலைப்பு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்பு, பேக்கிங். அதாவது ஃபுட் பேக்கேஜிங் சொல்லுவோம், உணவுகளை எப்படி பைகளில் அடைப்பது, எந்த மாதிரி அதை வந்து பேக் பண்ணுவது, அது பற்றிய விஷயங்கள் தான் இப்போ பேச போகிறோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதாவது பேக்கெட்டில் இல்லாமல் அளவையில் ஒரு என்னென்னா 100 ml அப்படிலாம் கொடுக்கலான்றதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் FSSAயோட சட்டத்திட்டத்தின்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பேக் செய்யப்பட்டு அதில் எல்லா விதமான தகவல்களும் அந்த நுகர்வோருக்கு தெரியப்படுத்தணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா அதில் என்னைக்கு தயாரிக்கப்பட்டது, எத்தனை நாளுக்குள்ளே அந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும், அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, அதனுடைய விலை என்ன, அதை தயாரிக்கக்கூடியவரோட முகவரி என்ன, அப்புறம் அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் நம்பர், அதெல்லாம் அதில் இருக்கணும். அப்புறம் யாராவது சந்தைப்படுத்துறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டட் பைன்னு போட்டிருப்பாங்க, அது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடங்கி இருக்கக்கூடிய பொருள்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கட்ட மாதிரி கட்டியிருப்பாங்க பார்த்திங்கன்னா, அதில் வந்து அலர்ஜன்ஸ், அதாவது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு நுகர்வோரோட முக்கியமான கடமை என்னென்னா ஒரு உணவுப் பொருளை தேர்ந்தெடுக்க போகிறப்ப அதனுடைய விலையை பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்குறதுக்கு பழகிக்கிட்டோம். இன்னும் கூட நம்ம வந்து மிகச்சரியாக அதில் இருக்கக்கூடிய இடுபொருட்கள் இன்க்ரீடியன்ஸை வாசிக்கணும். அதே மாதிரி ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் ஏதாவது இருக்கா. ஒவ்வாமைங்கிறது எல்லாருக்கும் ஒவ்வாமை ஏற்படுத்தாது, பால் சில பேருக்கு ஒத்துக்காது, அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை சில பேருக்கு ஒத்துக்காது, சோயா சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி அது நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், நம்ம சந்தையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத தெரிந்து, ஏன்னா இதை வந்து இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. திருக்குறள் காலத்திலேயே இது வந்து இருக்குது, அற்றால் அளவறிந்து உண்க, அக்துடம்பு பெற்றார் நிலை தூய்க்குமாறு அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அப்படின்னா என்ன, என்ன சாப்பிட்றோங்கிறத தெரிஞ்சு சாப்பிடுது அப்படிங்கன்னு வள்ளுவர் சொல்கிறார். அதை தான் இன்றைக்கி FSSAI சட்டமும் சொல்லுது. அதை வந்து நுகர்வோருக்கு மிகச்சரியாக ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த உணவை தயாரிக்கக்கூடியவர் சொல்லணும். இந்த ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது, அந்த பேக்கிங்கிறது ஏதோ ஒரு அழகு பொருளாகவோ இல்லை வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இதாகவோ இருக்கணும், நுகர்வோரை கவர்ந்திழுக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்குமான ஒரு உரையாடல். ஏன்னா இப்போ உதாரணமாக அந்த பொருளை எப்படி ஸ்டோர் பண்ணணும், ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷனில் குளிர்பதன நிலையில் வைக்கணுமா இல்லை அறை வெப்பநிலையில் வச்சா போதுமா, ஓப்பன் பண்ணதுலேருந்து எத்தனை நாளைக்குள்ளே அந்த உணவுப் பொருளை காலி பண்ணணும், இது போன்ற எல்லா விதமான தகவல்களையும் அதில் கண்டிப்பாக நுகர்வோருக்கு தெரியப்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா FSSAI சட்டத்திட்டத்தின்படி நுகர்வோரை கவரணும் அப்படிங்கிறதுக்காக தவறான தகவல்களை கண்டிப்பான முறையில் அந்த பேக்கேஜிங்கில் நம்ம சொல்லக்கூடாது. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு அரிசி இருக்குது, ஒரு மரபு அரிசி இருக்குது, அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது, காரணம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ரத்தத்தில் சர்க்கரையாக மாறக்கூடிய, சாப்பிட்டதுலேருந்து எவ்வளோ நேரம் கழித்து சர்க்கரையாக மாறுது, ரொம்ப தாழ்த்தி காலம் தாழ்த்தி ஆனால் அது நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படிங்கிறது கருத்து. அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம அந்த மரபு அரிசி என்னவோ அதை போட்டுடணும். இப்போ உதாரணமாக மாப்பிள்ளை சம்பானா மாப்பிள்ளை சம்பா அப்படி தான் நம்ம போடணும். நிறையா நபர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கான அரிசி அப்படின்னே போடுறாங்க, அந்த அரிசியோட உண்மையான பெயர் என்னன்னு சொல்லாமல் இது மாதிரி தவறான தகவல்களோ இல்லை அந்த நம்ம வியாபாரத்தில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக நுகர்வோரை நம்ம இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வாசகங்கள் பயன்படுத்தக்கூடாது. சில சமயங்களில் இது வந்து இதய நோயாளிகளுக்கு நல்லது, அதுக்கெல்லாம் நமக்கு பின்புலமாக அறிவியல் பூர்வமான ஆய்வு அறிக்கைகள் இருக்கணும். உதாரணமாக நம்ம இத்தனை பேஷண்ட்ஸுக்கு கொடுத்தோம், அவங்களுக்கு இதனால் இவ்வளோ பிளட் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிருக்கு, இல்லை இதனால் இவ்வளோ கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஆய்வறிக்கை, அதுவும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வு இதழ்களில் அது பிரசுரமாயிருக்கணும். அப்படி பிரசுரமாயிருந்தால் அதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ அணுகி, அதுக்கு பேர் ப்ரொப்ரைட்டரி ஃபுட்டுன்னு, அது வந்து எந்த விதமான சட்டத்திட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தில் அது வந்து வராது, இது வந்து தனிப்பட்ட முறையான உணவு அப்படிங்கிறது தான் ப்ரொப்ரைட்டரி ஃபுட்டுங்கிறது. அந்த ஒரு அட்டவணைக்கு கீழே நம்ம அதை முறைப்படி எஃப்எஸ்எஸ்ஐயை அணுகி அவங்கள்ட்ட அந்த அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த மாதிரி சிறப்பான உணவுகள், ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டுக்காக இந்த உணவு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வெளிப்படுத்தணும். அதுலேயும் கீழே வந்து கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி உணவுகளுக்கு ப்ரொப்ரைட்டரி ஃபுட்டுன்னே நம்ம சொல்லணும். இதெல்லாம் ஒரு பேக்கேஜிங் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது. அப்புறம் பார்த்துருப்பீங்க, பேக்கேஜிங்கில் வந்து சில உணவுப் பொருட்கள் வந்து உப்பு இருந்தால் அது வந்து சரியான இதில் இருக்குது. உதாரணமாக இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து உப்பு இருக்கும். நீங்கள் அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு தான் சிப்ஸ் இருக்கும், ஆனால் பாக்கெட் பெருசாக உப்பு இருக்கும். அது காரணம் என்னென்னா, அது நைட்ரஜன் ஒரு வாயுவை வந்து உள்ளே செலுத்துகிறாங்க. அந்த நைட்ரஜன் வாயு என்ன செய்யும்னா, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இன்னட் கேஸ், செயல் புரியாத வாயுன்னு பேர், எதோடையும் வினை புரியாது. அந்த வாயுவை உள்ளே செலுத்தி அதை பேக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கு அந்த கேஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அதை நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி சில உணவுகளுக்கு வந்து உப்பு இருந்தால் வாங்கக்கூடாது. உப்பு இருந்தால் என்ன அர்த்தம்னா, உள்ளே நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள் இருக்குது, அதனால் அந்த உணவுப் பொருள் வந்து வினை புரிந்து அதிலிருந்து வாயு உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு பொருள் ஃபெர்மெண்டேஷன் ஆனால், சில சமயம் நம்மளே ஏதோ ஒரு ஜூஸை வாங்கி குடிக்க மறந்துட்டோம், பாட்டில் போட்டு மூடி வச்சுருக்கோன்னா திறந்தோடனே ஒரு காற்று வெளிவர்ற சத்தத்தோடு அது திறப்போம், அப்போ உள்ள என்ன ஆயிருக்குன்னா அது வினை புரிந்து வாயுவாக உருவாக்கியிருக்கு. அது மாதிரி அந்த உணவுப் பொருள் வந்து உப்பி இருந்தால், அந்த பாக்கெட் உப்பி இருந்தால் அதையும் நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி லீக்கேஜ் ஆகியிருந்தாலும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுகர்வோர் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த பேக்கேஜிங், உணவு சம்பந்தமான பேக்கேஜிங் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள். இது குறித்து மேலும் விவரங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அறுவடை பெண் நேர்த்தி செய்தல் தொழில்நுட்பத்துறைய அணுகும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஃபுட் பேக்கேஜிங் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை பைகளில் எவ்வாறெல்லாம் அடைக்கலாம் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை முனைவர் வீரணன் அருண் கிரிதாரி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.